ஒன்று பேதுரு நிருபம் 2:17 எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்தருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். நம்ம உலகத்தில் இருக்கிறவர்கள்கிட்ட நான் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறேன், இந்த சமுதாயத்தில் நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நான் எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது, சிறந்த மனுஷனாக நான் எப்படி வாழ்கிறது, சமுதாயத்தில் எப்படி ரொம்ப விக்டரி சக்சஸ்ஃபுல்லாக லைஃப் இருக்கிறது, சமுதாயத்தையே பாதிக்கிற அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களெல்லாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டோன்னா, உலகத்தில் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமானது, ஆரம்பமானது வந்து நம்ம நல்ல உறவுகளை கட்டணும், நல்ல உறவுகளை கட்டணும். எப்படி நம்ம மனுஷங்களை பாதிக்கிறது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை சமுதாயத்தில் எப்படி வாழ்றது அப்படின்னா, ஒரு நல்ல உறவுகளை கட்டணும். இதை குறித்து ஆயிரக்கணக்கான புக்ஸ் உலகத்தில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்லைங்களா, பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்ல இருக்கிற சில காரியங்களை பாத்தீங்கன்னா, நான் எப்படி வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா சொசைட்டியில இருக்கிறது, மத்தவங்களை பாதிக்கிறதுனா, உறவுகளை கட்டணும். எப்படி கட்டணும் அப்படின்னா, யாரையுமே எந்த மனுஷனையுமே நம்ம தரைக்குறைவா பார்க்க கூடாது. அவங்க சொல்ற புத்திமதி பாருங்க, தரைக்குறைவா பார்க்க கூடாது. யாரை பார்த்தாலும் நமக்கு எப்பப்பாரு ஒரு ஸ்மைல், எல்லோரையும் பார்த்து சந்தோஷமா நம்ம சிரிக்கணும். நம்ம சிரிக்கும் போது நம்மளை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எப்போ பாரு மூஞ்ச சுருன்னு சுருங்கின மூஞ்சா வச்சுட்டு இருந்தா கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க. நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவர்கிட்ட போகலாம் பேசலான்ற மாதிரி தோணும் நமக்கு. அந்த மாதிரி எப்போ பாரு சிரிக்கணும்ன்றாங்க. இன்னொன்று வந்து, மற்றவர்களுடைய காரியத்தில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நம்மளது எனது என் கதையே பேசிக்கிட்டு இருக்காம மற்றவங்க காரியங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும். மற்றவங்க எதில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க விஷயத்தை குறித்து சில கேள்விகளை கேட்கணும். நீங்கள் எப்படி, உங்களை இது என்ன, அவங்கள கேள்விகளை கேட்கணும். மற்றவங்க ரொம்ப முக்கியமாக நினைக்கிறத குறித்து ஒரு கேவலமாக ஜோக் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவங்கிட்ட பேசும்போது அவங்க பேரை விட்டு நம்ம கூப்பிடணும், ஒரு பர்சனல் டச்சை கொடுக்கணும்னா, பேர் ரொம்ப அடிக்கடி அவங்க பேரை சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் உலகத்தில் சொல்லப்படுற ஒரு அறிவுரைகள். மற்றவங்க பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கணும், பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களை க்ரீட் பண்ணணும். அப்புறம் மற்றவங்க பேசும்போது அவங்க நம்ம எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு சோறுகிட்ட பேசுகிற மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. அவங்க கவனமாக கேட்கணும் மற்றவங்க நம்ம கிட்ட பேசும்போது. பாருங்களேன் எவ்வளோ புத்திமதிகள் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசணும்னா, எவ்வளோதான் கூச்ச சுபாவமுள்ள மனிதர்களாக இருந்தாலும் அவங்க உடனே ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து நம்ம அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கணும். அவங்க ஒருவேளை படிப்பு அவங்களுக்கு ஒரு பழக்கமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்கள் படிக்கிற எது படிச்சிருக்கிறீங்க, நல்லா படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, இல்லை அவங்களுக்கு ஒரு டூர் ட்ரிப்புக்கு போகிறது இருந்துச்சுன்னா எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க, எங்கே பண்ணியிருக்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை, அவங்களுடைய எண்ணங்களை நம்ம மதிக்கணும். நம்ம அதை ஒத்துக்காமல் போனாலும் நம்ம அதை மதிக்கணும். நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம்னா உடனே அதை ஒத்துக்கணும், நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். யாராவது இன்னொருத்தரை, நம்ம ஒரு புது இடத்துல போகிறோம் யாருமே தெரியாது, ஒருத்தரை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா வேண்டா வெறுப்பாக ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கணும், புது ஃப்ரெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கிறதுக்கு இல்லைங்களா. புதுசாக ஆளுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒரு இவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னா, என்ன சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற வேலையை நல்லா செஞ்சு ஒழுங்கான வேலை இருக்கணும். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்றது நல்ல ஈட்டிங் ஹேபிட் இருக்கணும். உங்கள் பாடியை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும். ஆபீஸ் நல்ல ஆபீஸ் இருக்கணும். மற்றவங்களை எப்போ பாரு நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். டைமிங்கை ஒழுங்காக கீப் அப் பண்ணுறவர்களாக இருக்கணும். எப்போ பாரு பேசும்போது ஒரு எனர்ஜியோடு பேசணும், ஆயத்தமாக இருக்கணும், தயவாக இருக்கணும். இது தான் உலகத்தில் சொல்லப்படுற இதெல்லாம் கேட்டேன்னா நமக்கு தலையே சுத்துது, தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு என்னங்க என்னத்தான் நான் செய்யணும்ன்றீங்கன்ற மாதிரி இதெல்லாம் உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற பல புக்ஸில் இதான் போட்டிருக்கு இல்லைங்களா, உலகத்தில் நான் எப்படி சிறந்தவனாக இருக்கிறேன். ஆனால் நம்ம இன்னைக்கு பேதுருவை படிச்சுட்டு வரோம், இதெல்லாம் கடந்த விதத்தில் நமக்கு ஒரு சமுதாயத்தில் வெற்றிகரமான ஆச்சரியப்படுறத்தக்க மனுஷர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளும் விதத்தில் ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்றது அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதை இந்த மாதிரி புரியாத 100 காரியங்கள் சொல்லாமல் 4 காரியங்கள் தான், மறக்க முடியாத 4 காரியங்களை நீ கடைப்பிடிச்சின்னா உன் வாழ்க்கையை பார்த்து மன சமுதாயமே அசந்து போகும். 4 காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம படித்த வசனங்கள் அது வரப்போகுது. நம்ம ஒரு எக்ஸலண்ட் வாழ்க்கை வாழ்றது எதுக்கு, சக்சஸ்ஃபுல்லாக வரணும், பெரிய ஆளாக வரணும் என்பதற்காக இல்லை, நான் மகிமைப்படணும் என்பதற்காக இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் மகிமைப்படணும், நான் சக்சஸ்ஸாக வரணும்னு இல்லை, நான் நிற்கிற அந்த செய்தி சுவிசேஷ செய்திக்கு வெற்றி கிடைக்கணும், சக்சஸ் கிடைக்கணும். என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் சுவிசேஷம் பக்கம் திரும்பணும், அதுதான் சரியான நோக்கம், ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு, சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு. அது எப்படி வாழ்றது பேதுரு நமக்கு சொல்லித்தராரு பாருங்களேன். அந்த வாழ்க்கை தேவனால் என் வாழ்க்கை உண்மையாவே மறுரூபமாயிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த வாழ்க்கை புறமதஸ்தர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது, புறமதஸ்தர்கள் என்னை பத்தி எவ்வளோ தவறாக பேசும்போது, அந்த வாழ்க்கை எக்ஸலண்ட் லைஃப் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கணும்னா, அவங்களுடைய வாயை அடைக்கிறது மாத்திரம் இல்லாம சந்திப்பின் நாளிலே கடவுளுடைய சத்தியத்தை அவங்க கேட்கும் போது, இல்லை எந்த விதமான சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை அவங்களை இயேசு கிட்ட கொண்டு வர விதத்துல அந்த அளவுக்கு எக்ஸலண்டா என் வாழ்க்கை இருக்கணும்னா, அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை சொசைட்டில எப்படி இருக்கும், சமுதாயத்துல எப்படி நடந்துக்கும் அப்படின்னு பேதுரு சொல்லிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். எப்படி நடந்துக்கும், 13 வசனத்துல சொன்னதை நம்ம பார்க்கிறோம், நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றுக்கும் கர்த்தரின் நிமித்தம் கீழ்படியுங்கள். முதலாவது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை, ஒரு சப்மிஷன் பார்க்கலாம், ஒரு அடக்கம் பார்க்கலாம், ஒரு ஒடுக்கம் பார்க்கலாம், ஒரு கட்டுப்பாடு பார்க்கலாம். அந்த வாழ்க்கை எகிராது, துணியாது, அகந்தையா இருக்காது, ஒரு சப்மிஷன் இருக்கும் சமுதாயத்துல. எங்க பிரத்யேகமா எங்க, அதான் 14 வசனத்துல, கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்டுடைய மேலான ராஜாவானாலும் சரி, அவனால் அனுப்பப்பட்ட சகல அதிகாரிகள் ஆனாலும் சரி, ஒரு பிரைம் மினிஸ்டரே ஆனாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் அனுப்பின சின்ன போலீஸ் ஆனாலும், எல்லோருக்கும், டிராபிக் போலீஸும் கிரைம் போலீஸும் எல்லோருக்கும் கட்டுப்பட்டு இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் கீ ஃபாலோ பண்ணும். அப்படித்தான் அந்த சிறந்த வாழ்க்கை சமுதாயத்துல இருக்கும். அதை எவ்வளவு வலியுறுத்துறாரு பாருங்களேன், தொடர்ந்து 15 வசனத்துல ஒரு ஊக்கம் கொடுக்கிறாரு. எது, இதனால அவர்களுடைய வாயை அடைக்கிறது, நன்மை செய்கிறதுனால் புத்தியின மனுஷர்களுடைய அறியாமை வாயை அடக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய சித்தம், நீங்க இப்படி வாழணுன்றதுதான் கடவுளுடைய சித்தம். அது மாத்திரம் இல்லாம 16 வசனத்துல என்ன சொல்றாரு, எந்த மனநிலையில செய்யணும், ஐயோ ஒரு அடிமைத்தனமா பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுமே இல்லை, சுதந்திர வாழ்வு, ஒரு சுதந்திர ஆவியோடு. தேவன் என்ன எல்லாத்துலயும் நியாயப்பிரமாணத்துல சகலத்திலையும் சுதந்திரமாக்கியிருக்கார். அந்த சுதந்திர உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றியோடு அன்போடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நான் இங்க கீழ்ப்படிவேன், ஆனந்தத்தோடு ஆண்டவர் என்ன பார்த்து சந்தோஷப்படுறாருன்ற சந்தோஷத்தோடு கீழ்ப்படிவேன். அதை பத்தி பேதுரு இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார், தேவனுக்கு அடிமையா இருங்கள், உங்க சுதந்திரத்தை துன்மார்க்கத்துக்கு மூடலாய் பயன்படுத்தாமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். இவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு பேதுரு உடனே என்ன பண்ணணும், 18 வசனத்துக்கு போயிருக்கணும், டாபிக்கே முடிஞ்சு, இன்னமே நீங்க வேலையில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கணும். ஆனா இது என்ன 17 வசனம் கொண்டு வராரு பாருங்களேன், ரொம்ப வினோதமான வசனம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவுக்கு ராஜாவை கனம் பண்ணுங்கள். தென்ன 4 டைரக்ட் கட்டளைகள், எந்த ஒரு ஆரம்பம் இல்லை, முடிவில்லை, யாரு என்ன எப்படி ஒன்னும் இல்லை, ஒரு 4 புல்லட் அடிச்சு டமான்னு ஷூட் பண்றோமா, டம டம மிஷின் கன் வச்சுக்கிட்டு எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். சிம்பிளா முடிச்சுக்கிறாரு. பாருங்க நாலு கட்டளைகள். இது ஏன் இப்படி வருது? சடன்னா ஒரு ஷூட் பண்ற மாதிரி, மறைஞ்சிருந்து ஷூட் பண்ற மாதிரி நம்மள பண்ணிட்டாரு. அப்படின்னா பேதுருக்கு என்ன ஆயிடுச்சு திடீர்னு? ஒருவேளை அவர் டாப்பிக்கை மறந்துட்டாரா, சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு சில பேர் ஒரு பிரசங்கி வந்து 50 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாருன்னா 40 நிமிஷம் 40 அல்லேலூயா சொல்லுவார். 40 அல்லேலூயா ஏங்க அப்படி சொல்றீங்க? பைபிள்ல இப்போ வசனம் ஜபம் பண்ணும்போது எவ்வளோ அல்லேலூயானா சொல்லுங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது ஏங்க சொல்றீங்க? அப்படியா பைபிள் எழுதியிருக்கு? ஒரு ஒரு வசனத்துக்கு அப்புறம் சங்கீதம் ஜபத்துல தான் எழுதியிருக்கு. ஒரு ஒரு வசனத்துக்கு அப்புறம் ஏன் சொல்றீங்க? எல்லாரும் ரொம்ப பக்திமான கடவுளை எப்போ பார்த்து ஸ்தோத்திரிக்கிறாங்க, மற்ற நேரத்தில் பார்த்தா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டார். பிரசங்கம் பண்ணும்போது 50 அல்லேலூயா சொல்லுவார். ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்புறம் தான் ரகசியம் கண்டுபிடிச்சாரா? அவர் ஒழுங்காக ஆயத்தம் பண்ண மாட்டார். வந்து பிரசங்கம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு எதுவும் ஞாபகம் வராது. திடீர்னு ஞாபகம் வராதப்போ அதுக்கு டைம் வேணும் இல்லையா? அதாவது சொல்றதுக்கு அல்லேலூயா, எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவர் யோசிச்சுக்குவார் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு. அப்படியே மைண்ட்ஸ்ல வரும், அதுக்கு தான் அல்லேலூயா யூஸ் பண்ணுறது. பாருங்களேன் என்ன மோசம். அப்படியா பேதுரு பண்றாரு? திடீர்னு அவருக்கு மறந்து போச்சு. இல்லை இல்லை, பரிசுத்தாவினால் தான் எழுதிக்கிட்டு இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து தன் மூலமா தன்னுடைய ஆடுகளை மேய்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள். ஏன்னா அவங்கள வச்சுத்தான் அவருடைய ராஜ்யத்தை அவர் பரப்பணும், அவங்கள வச்சுத்தான் சுவிசேஷம் உலகத்துக்கு போகணும்னும் போது மிக ஆழமான சத்தியங்களை பத்தி பேசுறார், ரகசியங்களை பத்தி பேசுறார். அதனால சாதாரணமா அவர் எழுதவே மாட்டார். ஏன்? ரொம்ப முக்கியமான காரியங்களை அவர் எழுதுறாரு. ஏன் இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு வந்தாரு? கீழ்ப்படிதல், சப்மிஷனை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம மனசே உருக்கி இருக்கிறார் அதுல. ஏன் எதுக்குப்பா சப்மிட் பண்ணணும்? நீங்க கர்த்தரின் நிமித்தம் நீங்க சப்மிட் பண்றது கடவுளுடைய சித்தம்னு நினைச்சிருக்கும் போது நம்மள ஒரு மேல பரலோக நிலையில கொண்டு போயிட்டு, பரலோகத்துல எப்படி இருக்கிறது? பரலோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில செய்யப்படுவது. பரலோகத்துல கடவுளுடைய சித்தம் எப்படி செய்யப்படுது? அவர் எப்படி கட்டளை கொடுக்கிறாரு? ஒரு பிரசங்கம் கொடுக்க வேண்டியதில்லை, காரணம் சொல்ல வேண்டியதில்லை. கடவுளுடைய சித்தம் வந்து ஒரு சொன்னார்னா போதும், ஏஞ்சல்ஸ் உடனே ஓடி போய் செய்யற நிலைமையில இருக்கிறான். அங்க பிரசங்கம் கொடுக்கணுமா? பாவத்துல உழுந்த மனுஷனுக்கு தான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அவரை உற்சாகப்படுத்தி அவரை இதுபடுத்தி அதுக்கு செஞ்சா அவனுக்கு என்ன நடக்கும்ன்ற பிரசங்கம்லாம் ஒரு மணி நேரம் கொடுத்த பிறகுதான் அது செய்வான். அது கூட செய்யறதில்ல. ஆனா பரலோகத்துல ஒரு வார்த்தை சொன்னா ஆண்டவருடைய சித்தம் உடனே நடக்கும். அந்த மாதிரி நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டு கட்டளைகளை கொடுக்கிறார், பரலோக நிலையில வந்த மாதிரி. பாருங்களேன் அப்படித்தான் அங்க நடக்கிறத பாக்குறோம். புல்லட்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்து விடுறார். ஒரு ஏன்னா தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அதை சாதாரணமா எடுக்க மாட்டாங்க என்பதற்காக அப்படி சொல்றார். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பேசுறது, அப்போஸ்தலன் மூலமா பேசுறதுன்னும் போது இந்த வசனத்துக்கும் முன்னாடி இருக்கிற வசனங்களுக்கும் சம்பந்தம் என்ன? இந்த வசனத்துக்கும் இதுக்கு முன்பதாக இருக்கிற வசனங்களுக்கும் சம்பந்தம் என்ன? வாட் இஸ் த ரிலேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சம்பந்தம்லாம் சொல்ல போனீங்கன்னா பாஸ்டர் ஒரு பிரசங்கம் எடுத்துட்டு ஒரு 10 அல்லேலூயா சொல்லிட்டு 5 வசனம் படிச்சு முடிச்சுட்டு சர்மனை முடிச்சு ஜபம் பண்ணி எங்களை வீட்டுக்கு அனுப்பாம இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன், அதெல்லாம் ஏன் எங்களுக்கு தேவையா, இதெல்லாம் ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, தலையெல்லாம் சுத்துதேன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்படி பைபிளை படிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம நாடு கெட்டு குட்டி சோறா கிறிஸ்தவம் இருக்கிறதுக்கு காரணமே பைபிளை ஒழுங்கா படிக்க. ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, ஏன் நம்ம நாட்டில் இவ்வளோ கள்ளப்போதகம் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே காரணம் என்ன கேட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா? வேதத்தை சரியா படிச்சுக்காதனால, படிக்கிறதுக்கு மக்களுக்கு சொல்லி கொடுக்காதனால. ரொம்ப முக்கியம் ஒருவருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். ஏன் அப்படின்னா, எந்த கள்ளப்போதகத்தையும் எந்த உலகத்துல இருக்கிற கள்ளப்போதகத்தையும் ஒரு வசனத்தை பைபிளை வச்சே நிரூபிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? எந்த கள்ளப்போதகம் ஆர்சி செய்யறது கரெக்ட், ஆர்சி மதம் கரெக்ட்னு பைபிளை வச்சு நிரூபிக்கலாம். எந்த கோஸ்தாரங்க செய்யறதெல்லாம் கரெக்ட், ஏன் யெகோவா விட்னஸ் செய்யறதும் கரெக்ட், உட்டா இந்துஸ் செய்யறது கூட கரெக்ட்னு பைபிள் வசனத்தை வச்சு நிரூபிச்சிடலாம். ஆனா பைபிள் வசனங்களுடைய சம்பந்தத்தை, கான்டெக்ஸ்ட வச்சோம்னா, இதுக்கும் அதுக்கும் அந்த வசனம் எங்க அமைஞ்சிருக்கு, ஏன் அந்த வசனம்னு அந்த கான்டெக்ஸ்ட, அந்த சம்பந்தத்தை, அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா போலி போதகமும் அடிபட்டு போயிடும். புரியுதுங்களா? சம்மந்தத்தை நம்ம பார்க்கணும், ரிலேஷன்ஷிப்பு பார்க்கணும். ஒரு வசனம் எடுத்தோம்னா ஏன் இந்த வசனம் இருக்குன்றத பார்க்க நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியங்க, அதை அப்படி படிச்சுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வேதோனும் போது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் சத்தியம் வந்து எதில் இருக்குன்னா அந்த வார்த்தையில் மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் மாத்திரம் இல்லை, அந்த வசனத்துக்கும் மற்ற வசனங்களுக்கும் இருக்கிறதுல தான் சத்தியம் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைன்றோம், வார்த்தைகள்ன்றோமா, ஏன் வார்த்தைன்றோம், கடவுளுடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் எல்லாமே உடைக்க முடியாத ஒரு சங்கிலியாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும், எந்த வசனமும் பைபிளில் தனியாக இருக்கவே முடியாது, தனியாக பார்க்கவே கூடாது. அது இட்ஸ் எ செயின், அன்பிரேக்கபிள் செயின். அந்த செயினை உடைச்சோன்னா மற்ற எல்லா கள்ள புத்தகத்துக்கும் இடம் கொடுத்துடலாம். அந்த செயினை உடைக்கவே கூடாது. ஒரு ஒரு வசனமும் ஒன்னொன்னுக்கும் முழு வேதமும் ஒரு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுங்க. அதை உடைச்சோன்னா தான் கள்ள போதகம் வந்துட முடியும் பாருங்களேன். அதனால தான் நம்ம ஊர்ல ஒரு வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து ஒரு வசனம் எடுத்து ஏதோ ஒரு போதனை கொடுத்துறது இல்ல. அதனால தான் கள்ள போதகங்க, அதனால தான் மக்களுக்கு கேரே இல்லை, அதனால தான் இவ்வளோ எல்லாரும் செய்யறது கரெக்டுன்னு தெரியுது. இல்லை, ஒரு வசனம் எடுத்தோம்னா அதுக்கோ முன்னாடி இருக்கிறதுக்கோ சம்பந்தம் என்னத்தான், அதுதான் சத்தியமே தவிர ஒரே வசனத்தை எடுத்தா அது பொய். எனிதிங் வித்தவுட் எ கான்டெக்ஸ்ட் இஸ் எ ப்ரிடெக்ஸ்ட்னுவாங்க இங்கிலீஷில். கான்டெக்ஸ்ட் இல்லாத எந்த காரியமும் பொய். ஒரு வசனத்தை எடுத்து வேதத்தை பிரசங்கம் பண்றது ரொம்ப தப்பு, பொய் அது, சம்பந்தம் இல்லாம பாருங்களேன். அதனால தான் நம்ம சம்பந்தத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்க்கறேன். அது ரொம்ப முக்கியம். வேதத்தை ஆர்வமா சீக்கிரம் படிச்சுக்கணும்ன்ற அவசியத்துல, ஆர்வத்துல சில நேரங்களில் வேதத்துக்கு முரணான சத்தியங்களை பல பேர் படிச்சுட்டு போயிடலாம். அதனால அந்த வசனத்தை சம்பந்தம் இருக்கிறது பார்க்கறது நேரம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். எங்க எங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கே டைம் இல்லை, இதுல சம்பந்தம் கிம்பந்தம்லாம் நாங்கள் எங்க பார்க்கறது அப்படின்னீங்கன்னா, அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு டீச்சர்ஸை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. அவங்க பார்த்து சொல்றது, அவங்க மயக்கம் அடிச்சு உழுற அளவுக்கு வேதத்தை படிப்பாங்க. லேபர் இந்த வேர்டுனா என்ன அர்த்தம், பிரசங்கிக்குடைய வேலை தான், வேர்த்து கொட்டி மயக்கம் அடிச்சு உழுற அளவுக்கு வேதத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. அதில் சம்பந்தம் என்னன்னு புரிஞ்சு அவங்க புரிஞ்சு அவங்க எடுத்து சொல்றதுக்கு தான் பிரசங்கியை கொடுத்துருக்குற. நம்ம ஊரில் பிரசங்கிகளே சம்பந்தம் இல்லாத, வேதமே ஒன்று இருக்கும் அதுவே ஒன்று இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்ன சம்பந்தம்ன்றத பார்த்துக்கணும், ரொம்ப அவசியம். அது ரெண்டு பல சம்பந்தங்கள் இருந்தாலும் ரெண்டு காரியத்தை முக்கியமாக இதில் பார்க்கலாம். இந்த 17வது வசனத்துக்கும் இதுக்கு முன்பதாக சொன்ன பாயிண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு பேதுரு சொல்லிட்டு வர்றாரு. எதனால கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும், நம்ம ஒரு எக்ஸலண்ட் லைஃப் வாழணும், நம்ம வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை பார்த்து நல்நடக்கையை பார்த்து மனிதர்கள் சுவிசேஷம் பக்கம் திரும்பும் அளவுக்கு நம்ம வாழ்க்கை சமுதாயத்தில் இருக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு விசுவாசி என்ன பண்ணுவான், ஐயா பேதுரு ஐயா இதுக்காகத்தானே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இதுக்காகத்தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை பார்த்து எல்லோரும் இயேசு பக்கம் வரணும் ஐயா, இது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு புரியுதையா, இதன்படித்தான் வாழணும், ஐயோ எத்தனை பேர் நரகத்துக்கு போறாங்களே, இதன்படித்தான் வாழணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா, பரிசுத்தாவின் கொழுந்தொட்டி எரிகிற ஆசை பேதுரு மனசுல ஓடுது, தேவராஜ்யம் வளரணுமே அப்படின்னு. என்னை பத்தி அக்கறை இல்லாத இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்க சத்தியத்தை கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாம் கேட்டு வரணுமே, இது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு முதலாவது சொல்லிட்டீங்க, இதை விட்டுட்டு வேற ஏதாவது இருக்காயான்னு ஒரு வேளை பேதுரு கிட்ட கேட்டோன்னா, இதை இவ்வளோத்தானா, இது இந்த மாதிரி வாழ்றது ரொம்ப முக்கியம், கடவுளை மகிமைப்படுத்தணும், சுவிசேஷம் பரவணும், எனக்கு வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எந்த காரணமும் இன்னுமே நீங்க சொல்ல வேண்டியதில்லை, எந்த எக்ஸ்பிளனேஷனும் புத்திமதியும் சொல்ல சொல்லுங்க போதும், அதன்படி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன். உங்களால் எவ்வளோ காரியம் சொல்றீங்க, சுருக்கமா என் மனசுல பதிகிற அளவுக்கு ஒருபோதும் நான் மறக்காத அளவுக்கு நீங்க சொல்ல முடியுமா, இது ரொம்ப முக்கியம். நான் வாழ்க்கையில பல காரியங்கள் படிக்கிறேன், மறந்து போயிடுறேன், இன்னுமே மறக்கவே கூடாது, சுருக்கமா என் மனசுல ஆழமா கல்வெட்டா பதிகிற அளவுக்கு எனக்கு சொல்ல முடியுமா நீங்க அப்படின்னு ஒரு கேட்டோம்னா, பேதுரு என்ன சொல்றாரு, இந்த சப்ஜெக்டை விட்டு போறதுக்கு முன்னாடி உன் மனசுல பதிகிற மாதிரி சொல்ற எல்லோரையும் கனம் பண்ணுங்க, அதான் சம்பந்தம். இது சொன்னது இன்னமே நம்ம மறக்கவே கூடாதபடிக்கு எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். மறக்கவே கூடாத கட்டளைகளாக நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, 16 வசனத்துல நீங்கள் சுயாதீனர் உள்ளவர்களா இருக்கிறீர்கள், ஆகவே உங்க சுயாதீனத்தை துன்மார்க்கத்துக்கு மூடலாக பயன்படுத்தாமல் தேவனுக்கு அடிமையா இருங்க. நீங்க ஃப்ரீ தான், ஆனா நீங்க எல்லோரையும் கனம் பண்றதுல ஃப்ரீ இல்ல. எல்லோரையும் கனம் பண்ணணும், அது உங்களுடைய கடமை. நீங்க ஃப்ரீ தான், நீங்க ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்து கடவுள் உயர்த்தி இருக்கிறார், ஆசாரிய கூட்டம் ராஜதீக கூட்டம் தான் உயர்த்தி இருக்கிறார். ஆனா அந்த நிலைமையில இன்னும் இருக்கிற சகோதரர்களை நீங்க அன்பு செய்யாம விடக்கூடாது, அதுல நீங்க ஃப்ரீ இல்ல. அன்பு செய்யறது உங்களுடைய மகாபெரிய கடமை. அது மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் மேல இருக்கிற தேவனுக்கு பயந்து வாழ்றதுல நீங்க ஒருபோதும் ஃப்ரீ இல்ல. அவருக்கு பயந்துதான் வாழணும். ஒருவேளை என் சப்ஜெக்ட மறந்துட்டேன் நீங்க நினைக்க போறீங்க, இல்ல சப்ஜெக்ட மறக்கல, நான் பேசின இது வரைக்கும் பேசின சப்ஜெக்ட் என்ன, ராஜாவை கனம் பண்ணணும். அதுல வந்து கொண்டு வந்து முடிக்கிறார். புரியுதுங்களா சம்பந்தம்? இதைத்தான் அவர் பேசிட்டு வர்றார். இதுல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், இதுல இருக்கிற ஒரு உருவம் கூட பாத்தீங்கன்னா அழகா இருக்குங்க. தேவனுடைய வார்த்தையினுடைய ஞானத்தை பத்தி என்ன சொல்றது பாருங்க. ரெண்டு சமுதாயத்துல நமக்கு இருக்கிற சகல உறவுகளையும் இதுல அடக்கி வச்சிடுறார். எல்லா உறவுகள் அது ரெண்டு ரெண்டா அடக்கிறார். ரெண்டு உறவு எப்படி? எல்லா மனிதர்களும் சகோதரர்களும், தேவனும் ராஜாவும். ரெண்டு உறவுகள் வந்து நமக்கு அதிகாரம் இல்லாத உறவுகள். எல்லா மனிதர்களுக்கும் மேல நமக்கு அதிகாரம் இல்லை. சகோதரர்கள் நம்மளை யாருமே அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த ரெண்டு உறவுகளை தனியா வைக்கிறாரு. இன்னும் ரெண்டு உறவுகள் அதிகாரம் இருக்கிற உறவு. ராஜாவுக்கு நம்ம கடவுளுக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்கு, ராஜாவுக்கும் நம்ம மேல அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறார். இன்னொரு விதத்துல இதனோட அழக பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை பாக்குறோம், என்ன அழகா போட்டிருக்கிறாரு. ஒரு கீழ இருந்து மேல போய் திருப்பி அவர் சப்ஜெக்டுக்கு வர்றார். கீழ இருந்து ஆரம்பிக்கிறார். எங்க? எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள். கீழ இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மனிதர்களை உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். அதை விட எல்லார் மேல இருக்கிறது தேவனை அன்பு கூறுங்கள். என் சப்ஜெக்டை நான் மறக்கல, அதுக்கு நடுவுல இருக்கிற ராஜாவை கனம் பண்ணுங்க. பாருங்களேன், அப்படித்தான் அந்த ஸ்ட்ரக்சர் வருதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து பார்த்து தியானம் பண்ணுவோம். இதுல என்ன போட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். முதலாவது, எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுங்கள் ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது கனம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். கனம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கன்னா என்ன? கனம் பண்ணுங்கன்னா என்னன்னா, ஒரு காரியத்துக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அந்த மதிப்புக்கு ஏற்றபடி அந்த காரியத்து கூட நடந்துக்கிறது. கனம் பண்ணுனா அதான். உன் தகப்பன் தாயையும் கனம் பண்ணுனா என்ன அர்த்தம்? கடவுளுடைய மகாபெரிய திட்டத்தில் அவர் வந்து அவருடைய ஞானத்தில் என் தகப்பன் தாயோ எனக்கு மேல வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் கொடுத்து அவங்களுக்கு அடங்கி அவங்க கிட்ட நான் நடந்துக்குவேன்றது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து அவங்ககிட்ட நடந்துக்கணும். அதான் கனம் பண்றதுன்னு அர்த்தம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஆக்சுவலா எல்லா மனிதர்களையும், ஆல் மென் இங்கிலீஷ்ல வருது, அப்படி இல்லை, எல்லா ஜனங்களையும், ஆல் பீப்புள், ஆணையோ பெண்ணையோ எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். மிருகங்களை இல்லை, பொருட்களை இல்லை, பூமியை இல்லை, மெட்டல்ஸை இல்லை, யாரை பண்ணணும்? மனிதர்களை, மனுஷர்களை கனம் பண்ணுங்க. நீங்க எக்ஸலண்ட் லைஃப் வாழணும்னு விரும்புறீங்களா? சமுதாயத்தில் உங்க வாழ்க்கை மற்றவங்க பார்த்து மனம் அசந்து போய் ஆச்சரியப்பட்டு கடவுளை ரட்சிப்புக்கு வந்து கடவுளை மகிமைப்படுத்தும்படிக்கு விரும்புறீங்களா? அப்பனா இங்கதான் அது ஆரம்பிக்கிறது. எல்லா மனுஷர்களையும் கனம் பண்ண கத்துக்கங்க. இங்கதான் பேசிக், எல்லா மனுஷர்களையும் கனம் பண்ண கத்துக்கங்க. மனுஷர்களை, உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையில வருகிற எல்லா மனிதர்களையும் வேறுபாடு பார்க்காம, தாழ்வு குறைவு பார்க்காம எல்லோரையும் மதிக்க கத்துக்கங்க. ஆனர் ஹால், ஒரு எக்ஸப்ஷன் இல்லை, எல்லா மனிதர்களையும். அந்த மாதிரி மனுஷங்க இல்ல, இந்த மாதிரி மனுஷங்க கூட பண்ண வேண்டியது இல்லை. இல்ல யாரையாவது போட்டிருக்கா? இல்ல. இல்லங்க, அவங்க எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு எனக்கு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க, என்ன அவங்க மதிக்கிறது இல்ல, அப்ப நீ மதிக்காம போயிருன்றாரா? இல்ல. எல்லா மனுஷரையும் நம்ம இருதயம் எலும்பலாம், இல்ல அவங்கள என்ன செய்யறது, இவங்கள என்ன செய்யறது, இல்ல எல்லோரையும். கர்த்தருடைய பிள்ளையா நீ இருந்தீன்னா இது கர்த்தருடைய சித்தம் உனக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. எல்லா மனிதர்களையும் ஒரு எக்ஸப்ஷன் அவர் கொடுக்கல, எல்லா மனிதர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கட்டளையுடைய பாரத்தை நம்ம உணரணும். ஏன் கனம் பண்ணணும், எப்படி கனம் பண்ணணும், இந்த நாலு காரியத்துக்கும் அதை பார்க்க போறோம். ஏன், எப்படி, ஏன் கனம் பண்ணணும், ஏன் கனம் பண்ணணும்னா, பைபிளில் இந்த மாதிரி வருகிற கட்டளைகள் வந்து மேலே பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அது கீழே பார்த்தீங்கன்னா மலை மாதிரி டேட்டா விஷயம் அதில் இருக்கும். மலை மாதிரி ஒரு ஐஸ்பர்க்னா தெரியுங்களா, ஐஸ்பர்க்னா கடலில் மேலே பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஐஸ் மாதிரி இருக்கும், ஆனால் கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா மலை இருக்கும் அது மேலே. அந்த மாதிரி எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கன்னா சாதாரணமாக இருக்கு. அதை கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அம்மா இவ்வளோ பெரிய மலை இருக்குதேன்னு ஆச்சரியப்படும். அந்த மாதிரி தான் இந்த கட்டல், ஐஸ்பர்க் தான் இது. ஆனால் கீழே இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்துலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் இதில் விஷயம் இருக்கு. ஆதி ஆமத்துலேருந்து இந்த உலகத்தையே படைத்த தேவன் எல்லாத்தையும் தன்னுடைய அண்ட சராசரத்தை, சூரியனை, வானத்தை, பூமியை, சகல மிருகங்களையும் தன்னுடைய வார்த்தையால் சிருஷ்டித்த தேவன், அவர் மிக பிரம்மாண்டமான எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பிரம்மாண்டமான அமைதியில ஒரு ஆலோசனை பண்ணார். இப்பொழுது மனிதனை சிருஷ்டிப்போம் அப்படின்னார். இப்பொழுது மனிதனை, முழு திரியேகத்தில் ஒரு கவுன்சில் நடக்குது, ஒரு டிஸ்கஷன் கமிட்டி நடக்குது. என்ன, மனுஷனை சிருஷ்டிப்போம், பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் மனுஷனை சிருஷ்டிப்போம்னு ஒரு ஆலோசனை பண்ணாங்க. பண்ணி தன்னுடைய சாயலாக அந்த மனிதனை அவர் உருவாக்கினார். தன்னுடைய சொந்த சாயலாக அந்த மனுஷனை அவர் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக இந்த மாதிரி ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு ஜீவன், அதிசய ஜீவன். ஏஞ்சல்ஸை பற்றி எனக்கு தெரியாது, அவர் கடவுளுடைய சாயலில் பண்ணாரா என்ன வேதத்தில் போடலை, ஆனால் மனுஷருங்களை மாத்திரமே தன்னுடைய சாயலாக பண்ணாருன்னு போட்டிருக்கு. விசேஷம், அந்த மனுஷன் மாம்சமும் இருக்கு ஆத்மாவும் இருக்கு. அவன் பூமியிலையும் வாழலாம், பரலோகத்திலையும் போய் வாழலாம். மாம்சமும் வச்சுக்கிட்டு பூமியில் வாழலாம், ஆத்மாவை கொண்டு பரலோகத்திலையும் வாசம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விசேஷித்த உயிராக அவனை சிருஷ்டித்தார். ஏன் எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும் அப்படின்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிருஷ்டிப்பின் கண்ணியத்தினால, கிரியேட்டட் டிக்னிட்டி ஆஃப் மேன், மனுஷனை மிகுந்த கண்ணியத்தோடு சிருஷ்டிப்பில் அவர் சிருஷ்டித்தார். தன்னுடைய சொந்த சாயலாக சிருஷ்டித்தார். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். மனுஷன் வீழ்ச்சி அடைந்த மனிதன், பைபிளில் நம்ம ஆழமா படிக்கிறதுனால அவன் எவ்வளோ சீரழிந்திருக்கிறான், தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தில், இழிவான சிந்தனையில், கேடான சிந்தனையில், பயங்கரமாகவும் போயிருந்தாலும், அசுத்தமாக போயிருந்தாலும், அவன் கடவுளுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கண்ணியம் அழிந்து போகவில்லை, அது இன்னும் இருக்குது, அது கெட்டு போகவில்லை. அதனால தான் யாக்கோபுல அவர் சொல்றாரு, நீ கடவுளை ஸ்தோத்தரிக்கிற, கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கடவுளுடைய சாயல்ல சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனிதனை சபிக்கிறையே, நீ என்ன விசுவாசின்றார் அவர். மனுஷன் கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்டவன். ஆமா, அவர் ரொம்ப மோசம் தான், இழிவானவன் தான், கேவலமானவன் தான், பாவத்தில் விழுந்தவன் தான், அசிங்கப்பட்டுத்தான் போனா, ஆனா அவனுடைய கடவுளுடைய சாயல் அப்படியே தான் அங்க இருக்கு. ஒரு முகம் வந்து கிறுக்கி மோசம் பண்ணி அவலட்சணம் பண்ணி அடிச்சு நொறுக்கி மூக்குக்கெல்லாம் உடைச்சு அகோரமா அடையாளம் தெரிஞ்சாம போனாலும் அது நம்ம புள்ளத்தான்ற மாதிரி, என்னத்தான் மனுஷன் மோசமா தழும்பு நிறைஞ்சி அகோரமா அவன் பாவம் அவனுக்கு செஞ்சிருந்தாலும், அவன் கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனிதன். ஆகவே எல்லோரையும் கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். அது நம்மளுடைய மகா பெரிய கடவுள், கடவுளுடைய சாயல் அவனுக்குள்ள இருக்கிறது. அதனால அவனுக்கு கனம் பண்ணணும், சிருஷ்டிப்பின் கண்ணியம். ஒரு டூரிஸ்ட் இடங்கள்லாம் நம்ம போனோம்னா, சில டூரிஸ்ட் இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரோம் இல்லைங்களா. டூரிஸ்ட் இடம் போனோம்னா, இப்போ நம்ம ஊர்ல என்ன டூரிஸ்ட், ஹம்பின்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, பழைய விஜயநகரம். அந்த காலம்லாம் பாதிப்பெல்லாம் உடஞ்சிருக்குது அப்படி இருக்கு. இல்லை ரோமுக்கு போறோம், இல்லை எருசலேமுக்கு போறோம். ரோம்ல பாத்தீங்கன்னா கொலாசியம்னு ஒரு பெரிய ஸ்டேடியம், ஆனால் பார்த்தீங்கன்னா உடைஞ்சி சுக்குநூறா மண்ணா கிடக்குது. அத்தேனா பட்டம் கூட இப்பெல்லாம் மண்ணா கிடக்குது. ஆனா அங்கெல்லாம் போய் கொஞ்சம் கற்பனையோடு அங்க போய் பார்த்துட்டு அது முதல்ல இருந்த நிலைமையை நம்ம இப்பெல்லாம் கிராபிக்ஸ்ல பண்றாங்க. இப்போ இப்படி இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரு வயசானவன் போட்டோ வச்சு கூட சில இதெல்லாம் அவன் வாலிபத்துல எப்படி இருந்திருப்பான்றதெல்லாம் கண்டுபிடிப்பான். இப்போ இவ்வளவு உடைஞ்சு போயிருக்குன்னா அதனோட ஆரம்ப மகிமை எவ்வளவு இருந்திருக்கும்னு அதெல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அப்போ அத குப்பையாவ பாக்குறோம் நம்ம. ஒரு ஏத்தேன்ஸோ ஒரு அம்பியோ குப்பையா பாக்குறது இல்லை. உடைஞ்சுதான் அசிங்கமா தான் இருக்குது, ஆனா அது இருந்த மகிமை எவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதே மாதிரி தான் மனுஷன் இப்ப சீரழிந்து ரிப்பேர் ஆகி அலங்கோலப்பட்டு ரூயின்ஸ்ல இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் அவன் மிக பெரிய கம்பீரத்துல குளோரியில கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனிதன், அவனுடைய மகிமை ரொம்ப பெருசு. ஆகவே மனிதர்களை நாம் கனம் பண்ணணும். அவனுடைய மகிமை பாவத்தினால் அவன் கரப்பட்டு தான் போயிருக்கிறான். பிசாசு அவனை அலங்கோலப்படுத்தி முகமெல்லாம் தழும்பு வர வச்சு கடவுளுடைய சாயலே அழிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாலும் அவன் கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனிதன். ஆகவே மனிதனை நாம் கனம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. அசிங்கம்னா அசிங்கம், அசிங்கமா இருக்கிறான். வாசனை கிட்ட போக முடியல. ஒரு கோணி பை துணி இல்லை, கோணி பை உடம்புல போட்டு இங்க கட்டிக்கிட்டு இருக்கிறான். உடம்பெல்லாம் நாத்தம், முகலாம் அசிங்கமா இருக்குது. ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடையில உளுந்திருக்கிறான். எல்லாம் முக்கியது அவன் மேல குடிச்சு உளுந்திருக்கிறான். உடம்பெல்லாம் புண்ணு. அவன் முகத்தை பார்த்தோம்னா ஒருவேளை ஏட்ஸ்ல செத்துக்கிட்டு இருக்கலான்ற மாதிரி இருக்கும். அவனால யோசிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு காட்சி? பயங்கரமான நிலையில இருக்கிறான் அந்த மனுஷன் பார்க்கும்போது. மோசம், பயங்கர மோசம். அதை பார்த்தாவே வாய் கொம்முக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். அவனை பார்க்கவே முடியாது, அப்படி இருக்கிறான். பார்த்தோம்னா கிட்ட கூட நிக்க முடியாது, வாசனை அப்படி இருக்கு. அவனை ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் ஒரு நல்ல டாக் ஷோ போறீங்க. டாக் ஷோல பாத்தீங்கன்னா நாய்களா வருது, நல்லா ட்ரிம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி ஹேர் கட் பண்ணி அந்த நாய்ங்க டாக் ஷோக்கு எப்படி வரும்? ஒரு டாக பார்த்தா 10 லட்சம்ன்றாங்க, ஒரு டாக் பார்த்தா 2 கோடின்றாங்க. அழகா அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. இன்னொன்று பார்த்தா குதிரை ரேஸுக்கு போறோம், இந்த குதிரை ஜாக்கி, அந்த குதிரை போக்கின்னு பெரிய பேருங்கெல்லாம் கொடுத்து அது 3 கோடி, இது 4 கோடின்றாங்க. இல்லை பல இடங்களுக்கு போய் பார்க்குறீங்க, உலகத்தில் போய் எங்கே ஒரு மால்ஸை போய் பார்க்குறீங்க. மாத்ரி மால் எவ்வளோ பெரிய மால், ஆஹா சென்ட்ரலாம் அடித்து கண்கோடா 2 கண்ணு பத்தாதேன்னு பார்க்குறீங்க. இல்லை ஒரு என்ன சொல்லலாம், டிஸ்னிலேண்டு போகிறீங்க, அமெரிக்கா தாஜ்மஹால் போய் பார்க்குறீங்க. அப்பா என்ன கட்டியிருக்கிறாங்களே, ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு பார்க்குறீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மதிப்பு போட்டாலும் அந்த சாக்கடையில் உளுந்திருக்கிற மனுஷனுடைய மதிப்பு 10,000 மடங்கு ரொம்ப பெருசு. ஏன்னா அது எதுக்குமே கடவுளுடைய சாயல் இல்ல, கடவுள் ஆத்மா இல்ல, கடவுளோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஆத்மா இல்ல. அந்த குப்பை தொட்டியில சாக்கடையில உளுந்திருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தாங்க கடவுளுடைய சாயல் இருக்கு. நம்ம மனுஷங்களை அப்படி மதிக்கிறோமா? இயேசு பார்த்து சொன்னார், இந்த உலகத்தையே 10,000 உலகத்தை வாங்கினாலும் ஒரு மனுஷன் ஆத்மா, கடவுள் சாயல் சுமந்திருக்கிற ஒரு மனுஷன் ஆத்மா, அதை விட பெரிய விலைங்க. நம்ம மனுஷங்களை அப்படி பார்க்குறோமா? ஐயோ எவ்வளோ கேவலமாக நம்ம பார்க்குறோமே. நம்ம மனசு மாறணுங்க. மனுஷன் ரொம்ப வேல்யூபிள். எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்க. அதான் அந்த கட்டளை வருது பாருங்களே, எல்லா மனிதர்களையும். அவன் சீரழிந்திருக்கிறான், மொடமாக இருக்கிறான், ஊனமாக இருக்கிறான், கடவுளுடைய சாயலே போயிருக்கான். ரொம்ப ப்ரெஷியஸும், ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விசேஷமானவன். கடவுளுடைய சாயலை சுமந்திருக்கிற மனிதன் 10,000 உலகங்கள் கொடுத்தாலும் அந்த மனுஷனை வாங்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இதை யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய சாயலை உடைய மனுஷன் மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுடைய சாயலை நித்திய தேவகுமாரன் தன்மேல் எடுத்துக்கிட்டான். மனுஷனுடைய கண்ணியத்தை பாருங்க, எவ்வளவு கண்ணியமானவன் தெரியுமா மனுஷன். தேவன் அவர் தேவனாயிருந்த போதும் மனுஷ சாயலாக அவர் மாறினார். பாருங்களேன், மனுஷருக்கு எவ்வளவு கண்ணியம் அவர் கொடுத்திருக்கார். நித்திய தேவன், எல்லையற்ற தன்னியல்புள்ள தேவன் என்ன ஆனாரு? மனுஷ சாயல் ஆனார்னு போட்டிருக்கு. அப்பனா மனுஷனுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு வேல்யூபிளுங்க. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். அடுத்ததாக ஏன் மனுஷங்களை முதலாவது சிருஷ்டிப்பின் கண்ணியம் ரொம்ப பெருசு ரொம்ப மதிப்புடையவன். ரெண்டாவது ஏன் கனம் பண்ணணும், அவனுடைய மீட்கக்கூடிய தன்மை, மீட்கக்கூடிய ஆற்றல். இந்த மனுஷன் இப்படி இருக்கிற மனுஷன், சீரழிந்து கெட்டுப்போய் அழிஞ்சு போயிருக்கிற மனுஷன் கடவுளுடைய கிருபையினால மீட்கப்பட்டு அவனுடைய பழைய மகிமைக்கு அவன் திருப்பி போயிட முடியுங்க, அந்த கண்ணியத்துக்கு போயிட முடியும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனால எல்லோரும் திருப்பி தேவ மகிமைக்கு போகக்கூடிய தன்மை மனுஷனுக்கு இருக்குங்க. ஒரு தேவ தூதனை விழுந்து போன பாவி பிசாச பார்த்து நம்ம அப்படி சொல்ல முடியாது, பார்க்க முடியுமா? தேவ தூதர்களுக்கு எந்த ரட்சிப்போம் இல்லை, எந்த மீட்போம் இல்லை. ஆனா மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை பார்க்கும் போது அம்மா இவன் திருப்பி ராஜாவாக முடியுமே. ஒரு ராஜா இருந்தாராம், பெரிய அரசன், ஏதோ ஒரு சூழ்நிலையினால ராஜ்யத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து போய் அவர் ரொம்ப மோசமா போய் கந்த துணி போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வர்றார். கதவு கிட்ட அவரை பார்த்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க? பிச்சைக்காரனமா பார்ப்பீங்க நீங்க? அம்மா எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு, அப்படி பார்க்க மாட்டோம், எவ்வளோ பெரியவர் இவர் எப்படி பார்க்க மாட்டோம். ஆனா அந்த ராஜ்யம் மாறி திருப்பி அவர் ராஜா கூட ஆக முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுடைய கிருபையினால அந்த சராசரத்துக்கு தேவனுடைய சுதந்திரவாளியா திருப்பியும் மாற முடியுங்க. அவன் திருப்பி அந்த மகிமைக்கு இப்ப மோசமா இருக்கலாம், இப்ப மனாசே மாதிரி வேசியா இருக்கலாம், இல்ல ஒரு ஆயக்காரனா இருக்கலாம், பயங்கர குடிகாரனா இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் திருப்பி மாறி தேவசாயலாய் மாறி தேவனோடு இருக்க முடியும். அவன் the redemptive capacity of man னுவாங்க, அதாவது அவனுடைய மீட்பின் ஆற்றல், அவன் மீட்கப்படக்கூடிய தன்மை உடையவன், அவனை மீட்டுக் கொள்ளலாம், அவனுக்கு எவ்வளவு மதிப்பு. ஆகவே எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள், அதாங்க நமக்கு போட்டிருக்கிற கட்டளை. ஏன் நம்ம கனம் பண்ணணும்? முதலாவது அவனுடைய மீட்பின் ரட்சிப்பின் இந்த சிருஷ்டிப்பின் கண்ணியம், ரெண்டாவது மீட்பின் தன்மை, மீட்கப்படக்கூடிய தன்மை, அவனை மீட்டுக்கலாம். இது ரெண்டு காரணங்களால எல்லா மனுஷங்களையும் கனம் பண்ணணும். ரெண்டு காரணம் பார்த்து எப்படி கனம் பண்ணணும், எப்படி கனம் பண்ணணும், நம்ம மைண்டை நம்ம மாத்திக்கணும். பாவத்தினால மைண்டு ரொம்ப டேமேஜா இருக்கு, மாத்திக்கிட்டு மனுஷனை வித்தியாசமா பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும், கடவுளுடைய சாயலா பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த விதங்களில் கனம் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நம்ம பார்வையில, நம்ம வார்த்தையில, நம்ம செயல்ல, நம்ம பார்வையில் ரொம்ப முக்கியம். நம்ம பார்வை எப்படி நம்ம பார்க்குறோம் மனுஷருங்களை யோசிச்சு பாருங்களேன். மனிதர்களை கனம் பண்ணணும், கனம் பண்ணணும்னு நம்ம பார்வையில் வார்த்தையில் நடத்தையில் மனுஷர்களை கனம் பண்ணலன்னா என்னங்க கனம் பண்ண போகிறோம்? நம்ம பார்வையில் முதலாவது நம்ம மைண்டை மாற்றிக்கிட்டு நம்ம பார்வையில் கனம் பண்ணணும். எப்படி ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது, எத்தனை மனுஷங்களை பார்க்குறோம் இங்கே பாருங்களேன், எத்தனை மனுஷங்க நீங்கள் இருக்கீங்க, அவங்கள நாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் நம்ம? சிருஷ்டிப்பின் கண்ணியமுள்ள மனுஷன், கடவுள் சாயல், நீ மீட்கப்பட்டு திருப்பியும் தேவ மகிமை அடையக்கூடிய மனுஷன்னா ஒவ்வொரு மனுஷனையும் நினைச்சோம்னா எப்படி பார்ப்போம்? நம்ம பார்வை ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்வை மனுஷனுடைய கண்ணியம், அகந்தை உள்ள பார்வைன்னு போட்டிருக்கு. அகந்தை உள்ள கண்கள் கர்த்தருக்கு விரோதமானது. நம்ம பார்வை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களா. மனுஷங்களை எப்படிங்க பார்க்கிறோம் நம்ம? பார்த்தோம் பார்க்காம இருக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, மேட்டுமை உள்ள பண்ண நீ எல்லாம் ஒரு அப்படின்னு பாக்குறது இருக்கு, புரியுங்களா? வித்தியாசமான கண் பேசியதேன்னு ஒரு கவிதை இருக்கு. கண்ணு பேசுற மாதிரி வாய் கூட பேசாது. கண்ணு எவ்வளவு பேசுது தெரியுங்களா? என் பார்வையிலேயே 100 காரியத்தை நான் சொல்ல முடியும் உங்களுக்கு, தெரியுமா? நம்ம எப்படிங்க மனுஷங்களை பாக்குறோம்? கண்டும் கேர் இல்லாம நாயை கூட பார்ப்போம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா, ஆனா நல்லா ட்ரெஸ் பண்ணாத மனுஷனுக்கு பாக்குறது கூட இல்லையே. ஒரு ஆபீசரா இருந்தா அப்படியே பார்ப்போம், ஆனா அவனுக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னா கூட பாக்குறதே இல்லையே. பக்கத்திலேயே போறானே, அவனுக்கு மதிப்பு இல்லைன்னு ஏங்குறானே. பாக்குறோமா? எப்படிங்க பாக்குறோம்? நம்ம கண்கள் காமிக்கதான் அவனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு. கண், நம்ம கண் எப்படிங்க பாக்குறோம்? எவ்வளோ காரியங்கள் நம்ம கண்ணு சொல்ல முடியும். என் கண்ணு சொல்லுதா, பாணி தேவ சாயலாய் சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட மனுஷன், மீட்கப்படக்கூடிய மனுஷன்னு நம்ம பார்க்கிறோமா? நம்ம கண் எப்படி பார்க்குது? இதை விட சுவிசேஷத்துக்கு வேற என்ன தடை இருக்க முடியும்? ஒழுங்கா மனுஷங்களை மதிக்காம என்ன பெரிய சுவிசேஷ பணியை நம்ம செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க, இது தாங்க பெரிய தடை நம்ம வாழ்க்கையில சுவிசேஷத்துக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேதுரு இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வராரு? அவங்களுக்கு எக்ஸலண்டா வாழ்ந்து அவங்களை சுவிசேஷம் பக்கம் நடத்துறதுக்கு தான் இந்த ரகசியங்கள்லாம் சொல்லித்தராரு. உலகத்துல இதெல்லாம் சொல்றாங்களே, சிரிக்கணும், கிரிக்கணும், பாடணும்னு, அதெல்லாம் இதுல வந்துருதுங்க. அதை விட கடந்து போயிடலாங்க மனுஷனை இப்படி மதிக்க கத்துக்கிட்டோம்னா. சமுதாயத்துல ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் சாயலாம இருக்கிறான். மீட்கப்படக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள இருக்கு. மனுஷங்களை மதிக்கணும், என் கண்ணு மதிக்கணும். அவங்கள பார்க்கும்போது யாரையுமே கேர்லெஸ்ஸா இக்னோர் பண்ணக்கூடாது. என் கண்ணு பார்க்குறவங்களெல்லாம் கிரீட் பண்ணி, பார்க்குறவங்களெல்லாம் மதிக்கணும். என் கண் பார்க்காம போறது, கேர் இல்லாம போறது. நமக்கு வேண்டியவங்க வேலை ஆகணும்னா ஓடுறே கண்ணை திறந்துக்கிட்டு. கடவுள் சாயலா இருக்குதே இந்த உயிர். என்ன ஒரு செய்தி, யோசிச்சு பாருங்களேன். ஒரு சுயநலமா ஒரு பார்க்கறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ரெண்டாவது மனுஷ சாயல், ரெண்டாவது என்ன சொன்ன, எப்படி மனுஷர்களை நம்ம மதிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் மூலமா மதிக்கணும். நம்ம வார்த்தைகள் மூலமா மதிக்கணும். எப்படி வார்த்தைகள் மூலமா மதிக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுற விதம் எப்படி இருக்கு? ரொம்ப நம்ம மாத்திக்கணும். நம்ம பேசுற விதங்களே சரியில்லை சின்ன சின்ன விஷயங்கள்லயும். ஒருத்தருக்கிட்ட டைம் கேட்கணும், ஏ டைம் அப்படின்னு இல்லாம, ஐயோ சாரிங்க வாட்ச் நான் மறந்துட்டு வந்துட்டேன், உங்க கஷ்டம் இல்லைன்னா உங்க டைம் சொல்ல முடியுங்களா? எப்படி மதிப்பு கொடுக்குறோம் பாருங்களா. போன் பண்ண, ஹலோ ஹலோ, இல்ல நம்ம மாத்திக்கணும் உங்க ரொம்ப. ஹலோ, ஆ சொல்ல. ஹலோ, நான் முரளி பேசுறேங்க. நீ யாருங்க பேசுறது? எப்படி இருக்கீங்க? யாருங்க? எப்படி மதிப்பாருங்க? சின்ன சின்ன விஷயங்க நம்ம பேச்சுங்க. எப்படிங்க பேசுறோம் மனுஷருங்கிட்ட? டேய் வாடா, நீயா, இவனே, அவனே, அதெல்லாம் நம்ம மாத்திக்கணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம், வாங்கோ போங்கோன்னு சொல்லுமா, வாடான்னு சொல்லாதீங்கமா, அதெல்லாம் சொல்லித்தரோம். நம்ம பேசுறது எப்படி? சனின்னு இல்லைங்களா, பீடை எல்லாம் பேச்சு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சரியா? யார பார்த்து பேசுற? தேவ சாயல மீட்கப்படக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஜீவனை பார்த்தா எப்படி பேசுறது? எருமாடு, ஐயோ பேசலாமா? ரொம்ப தப்புங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம். தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம மாத்திக்கணுங்க. நம்மள ரொம்ப பேச்சை மாத்திக்கணும். நம்ம விதத்துல எப்படி பேசுறோம்னு மாத்திக்கணும். நான் ஒரு செய்தி யோசிச்சு பாருங்க, மனுஷருங்க உலகத்துல கொடுமையான உலகம். மனுஷன் உள்ளுக்குள்ள அவன் தேவ சாயல வச்சுக்கிட்டு, ஆத்மா வச்சுக்கிட்டு, எனக்கு மதிப்பு இல்லையேன்னு ஏங்குறான். குடும்பத்துல என்ன மதிக்கிறது இல்ல, வேலையில என்ன மதிக்கிறது இல்லன்னு. அந்த மனுஷனுக்கு நம்ம கண்கள் மூலமா, வார்த்தைகள் மூலமா, அப்பா கடவுளும் நம்ம மதிச்சிருக்கிறாருப்பா. கடவுள் உன்னை தன்னுடைய சாயலா சிருஷ்டித்து, உன்னுடைய சாயலா அவர் எடுத்துக்கிட்டு, உனக்காக வந்து ரத்தம் செஞ்சிருக்கிறாருப்பான். அந்த கடவுளை ஆராதிக்கிற நம்ம பேச்சு நடத்த அந்த மனுஷங்கிட்ட எப்படிங்க இருக்கு? ஒரு மணி நேரம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவன்கிட்ட அவன்கிட்ட பேசுற விதம், அவனை மதிக்கிற விதம், அதை அவனை கொண்டு வரும், அவனை சிந்திக்க வைக்கோங்க. எப்படிங்க நம்ம மதிக்கிறோம்? தேவன் எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள் பாருங்களேன். அடுத்ததாக கடைசியாக நம்ம நடத்த, ரொம்ப முடிச்சிடலாம் அதை. நம்ம நடத்த எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏதாவது சந்தர்ப்பம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்கள மதிச்சு நடந்துக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்க தான், சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஹெல்ப் பண்ண பார்க்கணும். சந்தர்ப்பத்தை தேட பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச உதவிய செய்ய பார்க்கணும். கேர் இல்லாம மனுஷனை பார்க்காத நம்ம வாழக்கூடாதுங்க. எப்படி நம்ம உதவியை செய்ய முடியும்? ஒருவேளை ஒரு கதவை திறந்து விடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு சீட்ல உட்காந்துருக்கும் வயசானவங்க, அவங்களை போட்டு நம்ம சீட்டு கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு மணி நேரம் பிரசங்கம் காஸ்பிளை பத்தி சொல்லாம இருக்கலாம். ஒரு சின்ன செயல் அவங்கள சிந்திச்சு வச்சு எத்தனை பேர் காஸ்பிள் கிட்ட கொண்டு வந்திருக்கு தெரியுமா? அதுதான், அதுக்கு தாங்க நம்ம வாழ்றோம். எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்க, இதுதான் கட்டளை. நம்ம பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, அது காட்டணும். நம்ம எல்லா மனுஷர்களையும் கனம் பண்ணுகிறோம் அப்படின்னு. சரி, அடுத்ததாக போட்டிருக்கிற கட்டளையை படிப்போம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், இரண்டாவது கட்டளை. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். இது வந்து இதே சொன்ன மாதிரி, இது ஏற்கனவே டீட்டெயிலா சொன்னார மாதிரி இருக்கே இல்லையா? நம்ம பேதுரு ஒண்ணுல படிக்கல, நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கே ஒரு அடையாளம் என்ன? சகோதரம் இடத்துல உனக்கு அன்பு இருக்கிறதுன்னு தான். சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், ஏன் இப்ப திருப்பி சொல்றாரு? ஏன் பேதுரு மறந்துட்டாரா? இல்ல, ஏன் திருப்பி சொல்றாருன்னா, வேற ஒரு கோணத்துல வேற ஒரு காரியத்தை வலியுறுத்துறதுக்காக சொல்றாரு. முதல்ல வந்து சகோதரனு தனிப்பட்ட விதத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. இப்போ லவ் த பிரதருன் பிரதர்ஹுட் அப்படின்னா பிரதரன் பிரதர்ஹுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அப்படின்னா என்னன்னா, பேதுரு வந்து சபைன்னு அவர் நிருபத்துல பயன்படுத்தவே இல்லை, சர்ச்சன் பயன்படுத்தல. அதுக்கு என்ன பயன்படுத்துறாரு? பிரதர்ஹுட், சர்ச்ச லவ் பண்ணுங்கன்றார். அடுத்ததாக நீங்க உங்களுடைய கடமை, எக்ஸலண்ட் வாழ்றதுக்கு என்ன கடமை? சர்ச்சை நீங்க லவ் பண்ணணும். எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்க, அதுல சர்ச்சை நேசிங்க, லவ் பண்ணுங்க. பாருங்களேன், இதுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஏன் லவ் பண்ணணும்? மல மாதிரி விஷயம் இருக்கு. ஆதியாமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் இருக்கு. உலக உழுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு தன்னால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து இயேசு கிறிஸ்து இன்ன நாள் வரைக்கும் ஜபம் பண்ணி அவர் கண்ணெல்லாம் வச்சிருக்கிறது சர்ச்சுக்காகத்தான். சர்ச்சைத்தான் அவர் நேசிக்கிறார். எல்லா பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள்னாவே அவங்க வாழ்ந்ததே சர்ச்சுக்காகத்தான். புரியுதுங்களா? செயின்ஸ்னாவே அவங்க வாழ்ந்தது, கண்ணீர் விட்டது, முயற்சி செஞ்சது சர்ச்சுக்காகத்தான். சர்ச்சை விட்டு அவங்களுக்கு பெரிய விருப்பம் இருந்தது இல்லை. நீ எக்ஸலண்ட் வாழ்க்கை, மனுஷங்க உங்க வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும்னா அவன் சர்ச்சை எவ்வளவு உயிரிட்டு நேசிக்கிறாயா, சர்ச்சுக்காக எவ்வளவு உழைக்கிறாயான்னு மனுஷங்க பார்க்கணும். அப்பதான் காஸ்பல் கிட்ட கொண்டு வர முடியும் மக்களை. சர்ச்சை நேசிங்க. ரெண்டாவதாக சர்ச்சை நேசிங்க. அது பல விஷயங்கள்ல சொல்லலாம். எப்படி நேசிக்கணும்? இயேசு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, தியாகத்தோடு நேசிக்கணும். இயேசு கம்யூனியன் அந்த 13வது அதிகாரத்தில் யோவான்ல அவர் சொல்றாரு, நான் சாக போறவங்களுக்காக, உங்களுக்காக போக போறேன், கெத்செமனே போக போறேன், ரத்த வேர்வு கொடுத்து உங்களுடைய கோபாக்கினி பாத்திரத்தை நான் குடிக்க போறேன், கபத்தா போய் வாரடி வாங்க போறேன், கொல்கத்தா போய் சிலுவையில் அறையப்பட போறேன், உங்களுக்காக வேதனைப்பட போறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்குவேன், செய்வீங்களா? என்ன? நான் உங்களை நேசித்த மாதிரி ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. நான் உங்களை நேசிச்ச மாதிரி. அது எந்த கிறிஸ்தவங்க மதிக்காம இருப்பான்? கிறிஸ்தவனாவ நான் உங்களை நேசிச்ச மாதிரி தியாகத்தோடு எவ்வளவு தியாகம் பண்ணி சபையை நேசிச்சிருக்கிறாரே, அந்த சபைக்குத்தானே நான் வாழணும், அந்த சபைக்குத்தானே தியாகம் செய்யணும், அந்த சபைக்குத்தானே நான் விட்டு கொடுக்கணும். திஸ் இஸ் த லைஃப். எனக்கு ஒரு பாட்டில் வருது, என் கண்ணீர் ஆனந்தம் ஆசை ஆர்வம் முயற்சி பணம் உதவி எல்லாமே சர்ச்சுக்காகத்தான். பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா? 100 பேர் சொல்றானுங்க என்ன நேசிக்கிறானுங்கன்னு, எல்லாம் நான் கடைசி நாளில் இல்லைன்னு சொல்ல போறோம், மாயமான வெளிப்படுத்த போறோம். நீ என்ன நேசிக்கிறியா? உண்மை எங்க காட்டும் தெரியுமா? என் ஆடுகளை போஷு, என் ஆடுகளை பார்த்துக்க. நீ அதுல தான் உன் நேசத்தை நீ காமிக்க முடியும். கிரியைனால அங்கத்தான் நியாயத்தீர்ப்புல நான் நிரூபிக்க போறேன் என்ன நேசிச்ச மனுஷன் இவன். என் ஆடுகளை பார்த்துக்க, சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கிறார். நம்ம என்ன தியாகம் செய்யறோம் சர்ச்சுக்கு? சர்ச் அதை தாங்க அவர் பார்க்கிறார். எதுவுமே இல்லை. சர்ச்சுக்கு என்ன செய்யறோம் அதுதான் முக்கியம். சர்ச் சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். 1 Corinthians 13 போட்டிருக்கிற மாதிரி அன்பு, அன்பு நீடிய சாந்தம். எப்படி சர்ச்சை நேசிக்கிறது? சர்ச்சில் சில டார்ச்சரான டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப தொல்லை பண்றாங்க. நீடிய சாந்தத்தோடு நான் இருப்பேன். அன்புக்கு அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. பண்ணி புத்தி எடுத்துட்டு வந்து இங்க காமிச்சிடக்கூடாது. பண்ணி உலகத்துல வந்து பொறாமப்படலாம், அதை பண்ணலாம், அதை கூடவா சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்ட பொறாமப்படுறது, அவங்களுக்கு அது இருக்குதே, இது இருக்குதே, அது இருக்குதேன்னு சர்ச்சில் அந்த அசிங்கத்தெல்லாம் காமிக்காது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு பெருமையாயிராது. அன்பு சுயத்தை நாடாது. ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் சர்ச்சில், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தியாகம் செய்யணுமா இருக்கு, ஆனா எல்லா பொண்ணுமே இல்லை இல்லை, இது எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு சரின்னு படலை, இது நான் ஒத்துக்க மாட்டேன், இது ஏத்துக்க மாட்டேன், அப்படியா இருக்கிறது? அன்பு சுயத்தை நாடாதே. இப்படித்தான் அங்க அன்பு காட்டுறது சர்ச்சில். அன்பு தப்பான காரியங்களுக்கு கணக்கு வைக்காது. அன்னைக்கு அப்படி செஞ்சீங்களா, இன்னைக்கு இப்படி செஞ்சீங்களா, அவர் பார்த்துக்கிட்டே இருக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு கணக்கு வைக்காது. அதான் அங்க அன்பு. கடைசியில் ஒரு வசனம் படிப்போம், 1 Yohan 3:16. அன்பு எப்படி செய்யறது சகோதரிடத்தில்? சரி, 3:14 நேரம் ஆயிட்டு. நானே சொல்றேன், அதுல என்ன சொல்றாரு? கிரியை வெறும் வார்த்தைகள்னால வார்த்தைகளை சொல்ல வேண்டியதுதான் அன்பு, ஆனா அன்பு செயல்ல காட்டுங்க. பைபிள் பிப்ளிக்கல் லவ் அதுதான்.
அன்பு கூறுகிறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
அதான் காரணம்,
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம் இல்லைங்களா? சப அன்பு வரலன்னா ஆண்டவரே எனக்கு அன்பு இல்ல, பயங்கரமான அடையாளம் மாதிரி இருக்கு, அது கேட்டுக்கணும் இல்லைங்களா? அன்புனா எதுல அன்பு கூறணும் தொடர்ந்து படிச்சீங்கன்னா அது சொல்றாரு. ஒருவன் வசதியில குறைவு, ஒரு கஷ்டப்படுறாரு, அதனால அதை பார்த்துட்டு ஒரு தேவை இருக்குது, அதை பார்த்துட்டு உண்மையான தேவை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒரு டைம்ல என்னன்னா பாஸ்டர் பாலா சொல்லுவார், அவர் அனுபவம் இல்லையா, நிறைய பேர் அவர்கிட்ட புடுங்கணுன்னே அமெரிக்காலேருந்து வர்றாங்க புடுங்கணுன்னே பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான விசுவாசிகளை கண்டுபிடிச்சிடலாம், உண்மையான தேவைகளை தான், உண்மையானக்கு தேவை இருக்குங்க அதுக்கு தான் வருவாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யலாமா அப்படின்னா, ஐயா வானாயா காஸ்பலுக்கு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் நல்லா செய்யுங்க, ஆண்டவர் என்ன பார்த்துக்குவார் ஐயா. என்னால் முடியாத டைமில் தான் அந்த உண்மையான தேவைகள் சபைக்கு வரும். அந்த மாதிரி தேவைகளை பார்த்து நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தேவைகளை பார்க்கணும், என்ன சகோதரத்துக்கு குறைவாக இருக்குது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. என்ன அன்பு அப்படின்றார். சரி சரி, இது அன்புன்றது பெரிய காரியம், அது வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து இது கண்டினியூஸ், இதெல்லாம் தொடர்ந்து எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள், சகோதரியை தொடர்ந்து அன்பு கூறுங்கள். மூணாவதாக தேவனுக்கு பயந்திருங்கள். பாருங்களேன், தேவனுக்கு பயம், the fear of God. பேதுரு பலேற்பாடு மனுஷன் இல்லைங்களா, பலேற்பாடு மைண்ட். இதை பார்த்தோன்னா பலேற்பாடு பைபிளை படிச்சீங்கன்னா ஃபியர் ஆஃப் காடை விட ஒரு பெரிய பிரதானமான டாபிக் வேற இல்லை. வேலை ரொம்ப பலேற்பாடுலாம் ரொம்ப முக்கியம், தேவனுக்கு பயப்படுறது அதை விட ஒரு முக்கியமான காரியம் வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப முக்கியம், அதை பத்தி ஒரு பிரசங்கம் ஒரு சீரீஸே எடுக்கலாம். தேவனுக்கு பயப்படுறதுன்னா, தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன சுருக்கமா பார்ப்போம். தேவனுக்கு பயப்படுறதுன்னா பாருங்களேன், இதான் ரொம்ப முக்கியங்க. தேவனுக்கு பயப்படுறதுன்னா கவனிங்க, கடவுளை பத்தி அவருடைய வார்த்தையில அவருடைய சத்தியத்தை படித்து அதை படிச்சு அதை உணர்ந்து ஒரு ஆச்சரியத்துல ஒரு ஒரு திகில்ல முழுகி வாழ்வது தான். புரியுதுங்களா? கடவுளை பத்தி அவர் யாரு, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆழமா அவர் வேதம் இருக்குன்னு படிச்சு அந்த ஆச்சரியத்துல ஆஸ்ட்ரக்ல முழுகி தொடர்ந்து ஆத்மா அந்த ஆச்சரியத்துல திகில்ல வாழ்றதாங்க கடவுளுடைய பயம். அது எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு வாரம் வாரம் அப்படித்தாங்க இருக்குது, ஒரு ஒரு வாரமும் வசனத்தை படிச்சு அதை பார்த்து ஆச்சரியத்துல முழுகி திகில் வந்துருது. மண்டே சண்டே முடிஞ்ச பிறகு அப்புறம் மண்டே திருப்பி அந்த மெசேஜை கேட்கிற, திருப்பி அந்த திகில் ஆரம்பிக்குது, திருப்பி கேட்கிற, திருப்பி அந்த திகில், அப்புறம் ஆயத்தம் பண்ற, அப்படியே திகில். அப்படித்தான் அந்த கடவுளுடைய பயத்துல வாழ்றது. கடவுள் யார் என்பதை தன்னுடைய வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறதை உணர்ந்து அந்த ஆச்சரியத்துல ஆஸ்ட்ரக்னுவாங்க, இடி அடிச்ச மாதிரி அந்த ஆஸ்ட்ரக்ல வாழ்றது. அந்த ஆசாவை நம்ம மனசுல ஆத்மால எப்பவும் வச்சுக்கிட்டு வாழ்றதுதான் கடவுளுடைய பயம். அந்த பயத்து உண்மையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும், என் வாழ்க்கையில மிக 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 பேரானந்தம் என்ன தெரியுமா, அந்த கடவுள் என்னை பார்த்து புன்னகையோடு சிரிக்கிறாருன்றது தான் பெரிய சந்தோஷம் இருக்கும். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பயப்படுறது எதுக்கு இருக்கும், அவர் என்னை பார்த்து முகம் சுளிக்கிறார் கோபத்துலன்றது தான் எனக்கு ரொம்ப பேஜாரா இருக்கும். அப்படி வாழ்றது, அந்த கடவுளுடைய திகில்ல வாழும்போது என்ன ஆகும், நான் ரொம்ப விரும்புறது என்ஜாய் பண்றது என்ன தெரியுமா, எனக்கு தெரியும் என் கடவுள் பார்த்து என்ன சிரிச்சுட்டு இருக்கிறார். அம்மா அவருக்கு துக்கம் கொடுக்குறது, இவ்வளோ கிறிஸ்துக்குள்ள என்ன செஞ்சவருக்கு துக்கம் கொடுக்கறத விட பெரிய பயம் எனக்கு வேற இல்லை. அவரை ஒண்டி வேதனைப்படுத்திடக்கூடாது, அவரை ஒண்டி துக்கப்படுத்திடக்கூடாது. அது எப்படி வரும் பாருங்களேன், அது எப்படி வரும், எப்படி தாங்க வருது பாருங்களேன். இதே சொல்லியிருக்கிற 1:17 பேசியிருக்கிறார் பாருங்களேன், அதே பேதுருவில் அன்றியும் படிங்க.
பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள்.
பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள், அது பயம், அது இல்லனா we can't live. புரியுதுங்களா? அது இல்லனா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. the awestruck அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எப்ப பாரு நம்ம மனது கண்களுக்கு முன்பதாக கடவுளை உணர்றது, கடவுளை உணர்றது, அவருடைய பிரசன்னத்தை உணர்றது. அது எப்படி வரும், வேதத்தை படிச்சு படிச்சு படிச்சுட்டு இருந்தா தான். இல்லைங்க வேதத்தை என்னால் படிக்க முடியலைங்க, பிரசங்கம் இருக்குது, நல்ல பிரசங்கம் இருக்குது, அதை டெய்லி கேட்கணும். கேட்கலன்னா எப்படிங்க கடவுளுடைய பயத்தில் வாழ்றது, நீங்கள் அந்த ஆஸ்ட்ரக்கில் எப்படி வாழ்றது, வாழவே முடியாது. நாளுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, மண்டே ஈவினிங்கு இஷ்டம் வர மாதிரி செய்ய வேண்டியது, டியூஸ்டே இஷ்டம் வர மாதிரி வாழ, ஆஸ்ட்ரக்கில் எப்படி வாழ்றது, சில பேர் நான் கேள்விப்படுறேன், நம்ம பிரசங்கத்தை காலையில மகாபாரத மாதிரி வீட்டில் போட்டுருவாங்களாம். மகாபாரத மாதிரி காலையில தான் ஓடிட்டு இருக்குமா? ஏன் அந்த வீட்டில் பாருங்களேன், அவங்க கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளைங்க மாறுது, வாழ்க்கை மாறுறத பார்க்குறோம் நம்ம. ஏன் அந்த அசத்தியம்? அந்த சத்தியத்தில் ஐ எம் ஷாக்ட் அப்பா, என்ன சத்தியம் இது அப்பா, எப்போ அப்படி தேவன் அந்த ஆச்சரியத்தில் முழுகி வாழ்றதாங்க. கடவுளுக்கு பயந்திருங்கள். சரி, அடுத்ததாக கடைசியாக பார்ப்போம், ராஜாவை கனம் பண்ணுங்கள். பாருங்களா, அந்த டைம்ல இருந்த ராஜா யாரு? நீரோ, இல்லைங்களா? அந்த மோசமான மனுஷனையா கனம் பண்றது, அந்த பயங்கரமான துன்மார்க்க மிருகத்தையா கனம் பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவை கனம் பண்ணுனா ராஜாவுடைய கேரக்டரையோ, கேரக்டர் கனம் பண்ண சொல்லல. ஏன்னா சங்கீதத்துலாம் போட்டிருக்கு, துன்மார்கனை வெறுன்னு போட்டிருக்கு. அவர் துன்மார்கனா இருந்தா அவர் வெறுக்கத்தான் செய்யணும், அந்த பதவியை நம்ம கனம் பண்ணணும். புரியுதுங்களா? அவர் இருக்கிற பதவி, அவருடைய கொள்கைகளை நம்ம கனம் பண்ண வேண்டியதில்லை. அது தப்பா இருந்துச்சுன்னா வேதத்துக்கு விரோதமா, ஆனா கடவுள் கொடுத்த அந்த பதவி, அவருடைய பதவியை அவங்க எவ்வளவு தான் துஷ்பிரயோகம் பண்ணாலும் அந்த பதவிக்கு இருக்கிற கண்ணியத்தை நம்ம மறக்க கூடாது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம், அதனால அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கணும். எப்படி கண்ணியம், எப்படி கனம் பண்றது? பாத்தீங்கன்னா, நியாயமான பொதுவான நன்மைக்கு அவங்க கொடுக்கிற சகல கட்டளைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒழுங்கா டாக்ஸ் கட்டணும், எவ்வளோதான் டாக்ஸ் எப்படித்தான் அவங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒழுங்காக டாக்ஸ் கட்டுறேன், அதில் பற்றி ஒன்றும் இது இல்லை. கனம் பண்ணுறது பாருங்களேன், இது ரெண்டு எவ்வளோ கடவுளுடைய வசனத்தின் ஞானம், ஆச்சரியம். இது ரெண்டும் ஏன் பக்கத்தில் போடணும்? தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்குது தெரியுமா? ஏன்னா உண்மையாக தேவனுக்கு பயப்படுறவங்களுடைய கனி ராஜாவை கனம் பண்ணுவாங்க. உண்மையாக தேவனுக்கு பயம் இருந்துச்சுன்னா ராஜாவை கனம் பண்ணுவாங்க. தானியேலில் படிக்கல நம்ம, இல்லைங்களா? உண்மையா ராஜாவுக்கு பயந்திருந்தா தேவனை கனம் பண்ணுவாங்க. ஏன் இதுல ரோமர்ல போட்டிருக்கிற மாதிரி எல்லா மனுஷங்களையும் மாட்டிக்குவோம், ஃபைன் கட்டுவோம்னு பண்றாங்க? நீங்க உங்க மனசாட்சி நிமித்தம் பண்ணுங்க. ஏன் மனசாட்சி என்ன சொல்லுது? நான் தப்பு பண்ணிட்டேன்னா, இப்ப நான் காரை ஓட்டிட்டு வந்தேன், காரை ஓட்டிட்டு வரும்போது இப்படி திரும்பும் போது இந்த சைட் லைட்டு போடலை, திடீர்னு ஒருத்தன் வந்தான், வந்துட்டு அங்கே போலீஸ்காரர் நிற்கிறார், நின்றுட்டு சைட் லைட் ஆக்குப்பாரு தானா, வரும்போது ஐயோ ஆண்டவரே மன்னித்துரும், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, தட்ஸ் ராங், இல்லைங்களா? மனசாட்சி நிமித்தம், இந்த மனசாட்சி நமக்கு, அந்த மனசாட்சி என்ன சொல்லுது? நான் கடவுளை பிரியப்படுத்தணும்னா கடவுள் என்னை பார்த்து சிரிக்கிறாரா இல்லை சுழிக்கிறாரான்னு என் மனசாட்சி எனக்கு சொல்லுது. அதனால தான் மனசாட்சியை சுத்தமாக வச்சு அதை கனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? எல்லாம் சரித்திரத்தில் சொல்றது உண்டுங்க, கடவுளுக்கு பயந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்த குடிமக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. கடவுளுக்கு பயந்தவங்க தான். ஏன் தானியல் எடுத்து பாருங்களேன், அதே மாதிரி கடவுளுக்கு ராஜாவுக்கு பயப்படுறது, கடவுளுக்கு பயப்படுறது, ராஜாவுக்கு கனம் பண்ணுறது, கடவுளுக்கு பயப்படுறது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ராஜாவுக்கு எந்த அளவுக்கு பயப்படணும், கனம் பண்ணணும்ன்றது கடவுளுக்கு பயப்படுற அளவு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. புரியுதுங்களா? கடவுளுக்கு பயப்படுறது எந்த அளவுக்கு ராஜாவை நம்ம கனம் பண்ணணும்ன்ற லிமிட்டு இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எல்லாத்துலயும் கடவுள் ராஜாவுக்கு கனம் பண்ண வேண்டியதில்லை. சில நேரங்களில் ராஜா தப்பா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு தான் பயப்படணும். கடவுள் பயத்தை நம்ம எடுத்துட்டு ராஜாவுக்கு கனம் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு லிமிட்டை போடுறார். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சம்பந்தம் உள்ளது. அந்த மேஷாக் ஷேடரா கபெட்னகோ தானியல்ல என்ன பண்றாங்க? ராஜா கனம் பண்ணி குடி மாடல் சிட்டிசன்ஸ் அவங்கள பிடிச்சி பெரிய பதவியில் வச்சிருக்கிறார் ராஜா. தானியல் மாத்திரம் இல்லை, இவங்க மூணு பேர் கூட. ஏன் அவ்வளோ ஒழுங்கா இருக்கிறாங்கய்யா, எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்றாங்க, எவ்வளோ நாட்டுக்கு நன்மை செய்யறாங்க, எல்லாத்துக்கும் எதுவுமே எதிர்க்கிறது இல்லை, நாட்டுக்கு இவங்க தான் தேவைன்னு அவங்கள மேல பதவியில் வச்சிருக்கிறார், மாடல் சிட்டிசன்ஸ். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணாரு? ஒரு விக்ரம் வச்சுட்டு இதுக்கு கும்பிடு போடுங்க என்ன என்ன சொன்னாங்க, ராஜா உங்களை நாங்கள் கனம் பண்ணுறதுக்கு காரணம் கடவுளுக்கு பயப்படுறதுனால. நீ என்னைக்கு விக்ரம் வச்சு அந்த கடவுளே பயப்படுறதுக்கு கை வைக்க பார்த்தியோ, கோட்டை நீ தாண்டிட்ட, உன் பேச்சை நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. 7 மடங்கு சூடு பண்ணுறது மாத்திரம் இல்லை, 10,000 மடங்கு சூடு பண்ணி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புனாலும் அனுப்பு, செய்ய மாட்டோம், போனாங்க நெருப்புக்குள்ள. அதான் கண்ட்ரோல் நமக்கு. ராஜா எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, கடவுளுக்கு பயந்து ராஜாவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். பாருங்களேன் எவ்வளவு அதிசயம், ஆச்சரியம் அந்த வசனங்கள்ல இருக்கு. சரி, நம்ம முடிப்போம். அற்புதமான சத்தியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். பேதுரு பாருங்களேன், ஒரு ஜெயிண்ட் வீல்ல கூட்டு போற, ஜெயிண்ட் வீல் போயிருக்கிறீங்களா நீங்க? இங்க கீழே இருப்போம், ஏறி போய் மேல போய் திருப்பி கீழே இறங்கி ரோட்டுக்கே வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு ஜெயின்ட் வீல் எங்க பாருங்களா, ஆரம்பத்தில் எப்படியும் மேலேருந்து கூட்டு போனா, தேவனுடைய முன்னேறின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் மறுஜென்மம் அடைந்து அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் உள்ளவர்கள் நீங்கள், கொஞ்ச காலம் அவசியமானதால் பலவித பாடுகளை அனுபவிக்கிற நீங்கள், உங்க விசுவாசம் பொன்னினால் சோதிக்கப்பட்டு அது ரட்சிப்புக்கு எதுவாக மாறணும். ஆனா அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, அது தீர்க்கதரிசிகளுடைய ஆராய்ச்சி, அப்போஸ்தலர்களுடைய சாட்சி, தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சியா இருக்கிறது. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை வாங்கினவங்க பயத்தோடு அந்நியர்களா நடந்துக்கோங்க. ஏன்னா வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, வெளியேற பெற்ற ரத்தத்தில், தேவ குமாரனுடைய மாசற்ற ரத்தத்தினால் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சாதாரணப்பட்ட விஷயத்துல மீட்கப்படல. மனிதர்கள் எல்லாம் புல்லை போலவும் மனிதர்களுடைய மகிமையெல்லாம் புல்லின் போகவும் இருக்க போது, எல்லாமே உழண்டு போக போது, தேவனுடைய வார்த்தை என்றென்றும் நித்தியமா இருக்க போது, அந்த வார்த்தையினால் நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் அந்த வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஜீவ கல்லாகிய அவர்கிட்ட வந்தவர்களாகிய நீங்க 10 ஸ்லாக்கியங்களை சொல்லி வந்தார், தேவனுடைய ஆலயமாக, ஆசாரியர்களாக, பலிகளாக, மூளை கல்லாக, பரிசுத்த கூட்டமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, தேவனுக்கு சொந்த சம்பத்தாக நீங்க இருக்கிற நீங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அந்நியர்களுக்கு மத்தியில் எக்ஸலண்ட் லைஃப் நீங்க வாழணும், அவங்க உங்களை பார்த்து இயேசுகிட்ட வரும்படிக்கு நீங்க வாழணும்னு சொல்லி கடைசியில எங்க கொண்டு வந்து நம்ம தெருவில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு விட்டார். பாருங்களேன், ஜெயின்ட் வீல்மா மேல போய் சுத்திட்டு வந்து நம்ம ரோட்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், டிராபிக் போலீஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொண்டு வந்து விட்டார். என்ன தேவனுடைய அதிசயம், வார்த்தை ஞானம் பாருங்களேன், அதாங்க பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் நீங்க மதிக்கிறீங்களா? கடவுளுடைய சாக்கியங்களை நீங்க மதிக்கிறீங்களா? மெய்யாக கடவுள்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, மீட்கப்பட்டவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா? அது எப்படி தெரியும்? உண்மையாக மதிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா சமுதாயத்தில் நீங்கள் எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுவீங்க. அடுத்ததாக என்ன? சகோதரிடத்தில் அன்பு கூறுவீங்க. உலகத்துல பெரிய அன்பு சர்ச் மேலதான் இருக்கும். தேவனுக்கு பயந்து நடப்பீங்க, ராஜாவை கனம் பண்ணுவீங்க. தேவன் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட வராதவர்கள் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு மிருகம் இல்லை, நீங்க ஒரு மிஷின் இல்லை. வயிறு பசி எடுத்தா அந்த வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ, உடம்புக்கு துணி போட்டுக்கிறதோ, வாழ்ந்து வாழ்ந்து வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு எந்திரிச்சுற மிருகம் இல்லை. கொஞ்ச நாள் உடம்பு கெட்டு போய் வயசாகி வியாதி வந்து செத்து கல்றையில் போய் நாறுறதுக்கு இல்லை. நீங்கள் பிறந்தது, நீங்கள் பிறந்தது கடவுளுடைய சாயலாக, கடவுளுடைய ஆத்மாவோடு பிறந்திருக்கீங்க. நீங்கள் மாத்திரமே கடவுளோடு ஐக்கியமாக வாழ முடியும், அவரை என்ஜாய் பண்ண முடியும், அவரோட ஐக்கியத்தில் அவரை அனுபவிக்க முடியும். அதுக்காகத்தான் உங்களை அப்படி படைச்சிருக்கிறார். மண்ணுக்காக வாழாதீங்க. அந்த நிலையில உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு இயேசு மட்டும்தான். அதுக்குதான் இயேசு வந்தார். ஒரிஜினலாக மனுஷன் எப்படி இருந்தா அந்த நிலைக்கு அவனை மீட்டு திருப்பி கொண்டு போறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு கிட்ட வாங்க. மனுஷர்களுக்கு பெரிய கனம் நம்ம பண்ணக்கூடியது என்ன தெரியுமா? அவங்களை இயேசு கிட்ட நடத்திருத்தாங்க. எல்லோரையும் கனம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் விசேஷம் சொல்லுங்கன்னு கூட இன்னொரு அர்த்தம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.